கலைப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டுக்குரிய அன்பு சகோதர சோர்களே, இப்பொழுது நாம் இரண்டாவது சத்திய செய்திக்குள்ளாக கடந்து செல்ல எல்லாம் உட்காரலாம். இரண்டாவது சத்திய செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். அமெரிக்க தேசத்திலிருந்து நம்ம மத்தியில் வந்திருக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் கில் அவங்க இதனுடைய மக உன்னதமான சத்திய வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வாங்க. அவர் ஆங்கிலத்திலே நமக்கு கொடுக்கூடிய சத்திய செய்தியை நம்ம இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் இமானுவேல் ஜேக்கப் தமிழிலே மொழிபெயர்த்து நமக்கு வழங்குவாங்க. ஐ கால் அப்பான் பிரதர் கில் டு டெலிவர் தி மெசேஜ்.
We have many up here. We have many. Good day, brethren. We welcome you from the state of Ohio. Yeah, that's good. Like that. That's okay. And we have been receiving a great blessing while we have been here, and we wish all of you a great blessing at this convention.
இந்த ஒரு நாளிலும் உங்கள் மத்தியிலே வந்து ஓஹியோ மாநிலத்தின் சார்பாக இருக்கக்கூடியதான ஐக்கியத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு கூடியிருக்கக்கூடிய நாட்கள் நம் ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக தேவன் நமக்கு கொடுப்பாராக.
The song we just sang was about a great gathering of all the saints beyond the veil, beyond the river.
திரைக்கு அந்த பக்கத்தில் எல்லாரும் கூடக்கூடிய அர்த்தம் கொண்டதான ஒரு பாடலை தான் இப்போ நாம் பாடினோம்.
And then there will be another gathering of all the world of mankind as they come up out of the grave.
அதே போன்று உலக மனு மக்கள் எல்லாரும் மீண்டுமாக கூடக்கூடியதான இன்னொரு கூடுகை கூட இருக்கிறது.
But there's another kind of gathering that is not so nice.
ஆனால் இன்னொரு வகையான ஒரு கூட்டி சேர்க்கப்படுதல் கூட காணப்படுகிறது.
It's called the gathering to Armageddon.
அந்த கூட்டி சேர்க்கப்படுதல் அது அர்மகதனுக்கு கூட்டி சேர்க்கப்படுதல் ஆகும்.
But as in all things, this painful experience is to teach and to heal.
ஆனா இந்த கடினமான ஒரு அனுபவங்கள் எதற்கு அப்படின்னாக்க ஜனங்களுக்கு பாடங்களை கற்பித்துக் கொடுப்பதற்காகவே.
So we would like to consider some questions this morning to help us determine when, where we are in the stream of God's timeline.
தேவனுடைய காலக்கணக்கின் பிரகாரம் நாம் எப்படிப்பட்டதான ஒரு காலப்பகுதியிலே நாம் வசிக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் வண்ணமாக ஒரு சில கேள்விகள் நமக்கு உண்பதாக இருக்கிறது.
This is going to involve what Pastor Russell predicted.
Pastor Russell avargal evaigalai kooriyirukkargal endradai ulladakkidanavigal,
and especially looking closely at his expectations to see if they are still relevant to our day.
Nammude naatkalukkum avigal porundakudiyadhaga irukkiradha endra oru konathile naam paarka irukkirom.
We have a series of questions.
ஒரு சில கேள்விகள் நமக்கு இருக்கிறது.
Why is the French Revolution a prophetic picture or template of Armageddon?
அர்மகதோனிற்கு ஒரு அடையாளமாக ஏன் பிரெஞ்சு புரட்சி காணப்படுகிறது?
We're going to examine this because this should show us a pattern, a template.
இந்த ஒரு வகையில் நம்ம பார்க்க இருக்கிறோம்.
Number two, why did Brother Russell say back in 1914 and 1915 that World War I seemed to be the start of Armageddon?
அர்மகதோனிற்கு ஆயத்தமாக உலக மகாயுத்தம் ஒன்று இருக்கிறது என்று பிரதர் ரசல் அவர்கள் கூறிட்ட அந்த ஒரு காரியத்தையும் நாம பார்க்க இருக்கிறோம்.
I emphasize the word seemed, that it seemed, he thought it would be.
இப்படியாக இருக்கும் அப்படின்ற சகோதரர் அவர்கள் கருதினார் அவைகளை நாம பார்க்க இருக்கிறோம்.
Sometimes when we look outside and we see a great storm, a great typhoon coming.
சில நேரத்தில் நம்ம வெளியே பார்க்கின்ற பொழுது பல வகையான இயற்கை சூழல்கள் ஏற்படக்கூடியதான ஒருவேளை புயல் அது போன்ற விஷயங்கள் நம்ம பார்ப்போம்.
And at the moment it is so big we say this must be the last one, this must be Armageddon.
அப்படி நம்ம பார்க்கின்ற பொழுது இதுதான் ஒருவேளை அர்மகதோனாக இருக்கும், ஒருவேளை இதுதான் கடைசியாக இருக்கும் என்று நாம் சிந்திக்க தோணலாம்.
And then a few days later when it's gone we say, well, maybe that was not the big one.
ஒருவேளை சில காலங்கள் கழிந்து போன பின்பு ஓ அது கிடையாது அறிமுகத்தை நம்ம நினைத்த மாதிரி அது கிடையாது அப்படின்னு கூட நம்ம கருத்துக்கள் நம்ம படலாம்.
So we are going to see why Pastor Russell thought that he at the beginning that this must be Armageddon starting with World War I.
உலக மகா யுத்தம் ஒன்று அதுதான் அறிமுகத்தினுடைய ஆயத்தம் அல்லது அதுதான் அறிமுகத்தினுடைய துவக்கம் என்று ரசல் ஏன் சொன்னிட்டார் அப்படின்றதை நம்ம பார்க்க இருக்கிறோம்.
And then we will examine, did World War I actually fit all the parameters of prophecy and Brother Russell's expectations?
So ரசல் அவர்கள் தீர்க்க தரிசனமாக அவர்கள் எதிர்பார்த்ததான சில விஷயங்கள் உலக மகா யுத்தம் ஒன்றில் எப்படியாக இசைந்து வருகிறது என்பதையும் நாம் பார்க்க இருக்கிறோம்.
We have the advantage of looking back at it, and so we can see if these expectations were fulfilled, if prophecy was fulfilled.
அவருடைய எதிர்பார்ப்பின் பிரகாரம் அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறதா அப்படின்றத காலங்கள் கழிந்து முடித்திருக்கிறதுனால இப்ப நம்மளால அதை யோசிக்க முடியும்.
So let's look at the prophetic picture in Revelation 16. Verses 16 through 21.
வெளிப்படுத்தல் 16வது அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 21 வரையிலும் இருக்கக்கூடிய வசன பகுதிகளை நம்ம கவனிக்கலாம்.
And he gathered them together into a place called in the Hebrew tongue Armageddon. And the seventh angel poured out his vial into the air, and there came a great voice out of the temple of heaven from the throne saying, It is done. And there were voices and thunders and lightnings, and there was a great earthquake, such as was not since men were upon the earth, so mighty an earthquake and so great. And the great city was divided into three parts, and the cities of the nations fell, and great Babylon came in remembrance before God to give unto her the cup of the wine of the fierceness of his wrath. And every island fled away, and the mountains were not found. And there fell upon men a great hail out of heaven, every stone about the weight of a talent. And men blasphemed God because of the plague of the hail, for the plague thereof was exceeding great.
தமிழ்ல வாசிக்கலாம்.
அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். ஏழாம் தூதன் தன் கல்லசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்திலுள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. அப்பொழுது மகாநகரம் மூன்று பங்காக பிரிக்கப்பட்டது. புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகாபாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினையாகிய மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. தீவுகள் யாவும் அகன்று போயின. பர்வதங்கள் காணப்படாமற் போயின. தாளந்து நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மழையினால் உண்டான வாதையின் நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். அந்த வாதை மகா கொடிதாயிருந்தது.
My mistake. These are Brother Russell's words from the fourth volume that I'm going to read next on why the French Revolution is the prophetic picture.
French புரட்சி ஏன் தீர்க்கதரிசனத்தில் சொல்ல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பிரதர் ரசல் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய எழுத்துக்களில் இருந்து அடுத்தபடியாக நான் வாசிக்க இருக்கிறேன்.
And it's on the screen there too. But he said, exhausted by oppression, irritated by the continual presence of insulting tyranny, excited to the resentment of their wrongs, and instructed in knowledge of their rights, the people of France awakened to a one universal spirit of complaint and resentment. You need to translate?
ஒடுக்கப்பட்டது நிமித்தமாக ஜனங்கள் மத்தியில் ஏற்பட்டுட்டதான அந்த ஒரு கலக்கம் மற்றும் அடக்குமுறையின் நிமித்தமாக ஏற்பட்டுட்டதான தவறுகள் அதன் விளைவாக ஏற்படுத்தான அறிவினுடைய வளர்ச்சி மக்கள் தங்கள் உரிமைகளை உணருதல் இப்படிப்பட்டதான விஷயங்கள் பிரெஞ்சு புரட்சியினுடைய ஆரம்பத்தினுடைய காரியங்களாக காணப்பட்டது.
Notice the important part of knowledge of their rights.
அவர்களுடைய உரிமையை குறித்ததான் அறிவு அவர்களுக்கு அறிவு கிடைத்தது என்றுதான் அந்த வரியை நாம் கவனிக்க வேண்டும்.
Today we talk about human rights.
இன்றைக்கு நாம் அநேக இடங்களில் மனித உரிமைகள் குறித்தான வார்த்தைகள் நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம்.
Your grandfathers' grandfathers never talked about human rights because they did not have any.
ஒருவேளை நம்முடைய தாத்தாக்கு தாத்தா எல்லாம் பார்த்தோம்னாக்க இந்த மனித உரிமைகளை பத்தி பேசினதே கிடையாது. என்னாக்க மனித உரிமைகள் என்னன்னு அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு.
Only the privileged class at the top had rights and the rest had no rights.
ஒருவேளை மேல் ஜாதியா இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு மாத்திரமே சில சாக்கியங்களை அனுபவித்து வந்தார்கள் அவர்கள்.
They have a caste system here.
அந்த மேல் ஜாதியா இருந்ததான வகுப்பார் அவர்களுக்கு மாத்திரமே அப்படிப்பட்ட சலுகைகளும் சாக்கியங்களும் இருந்தது.
And most are at the bottom.
மற்றவர்கள் எல்லாமே கீழே ஒடுக்கப்பட்டவர்களாகவே இருந்தார்கள்.
That is all changing today.
ஆனா இவைகள் எல்லாமே இன்று மாறிக்கொண்டிருக்கிறது.
So very much like in France, people are aware, I have rights.
அதே போல இன்று மக்கள் உணர்கிறார்கள், எனக்கும் உரிமைகள் இருக்கிறது அப்படின்ட்டு மக்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள்.
What were the vital principles involved in the French Revolution?
French புரட்சியில அடிப்படையாக இருந்துட்டதான கொள்கைகள் என்ன?
Well, Brother Russell describes the French Revolution as a struggle of a measure of light against gross darkness.
இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் இடையேயான ஒரு யுத்தம், ஒரு போராட்டம் என்று சர் ரசல் அவர்கள் எழுதுகிறார்கள்.
The measure of liberty against oppression.
ஒடுக்கப்பட்டதற்கும் சுயாதீனம் அல்லது விடுதலைக்கும் இருக்கக்கூடியதான ஒரு விஷயமாக சர் எழுதுகிறார்.
A measure of truth against old errors and superstitions.
மூட பழக்கங்கள், தவறான கொள்கைகள், அவற்றிற்கும் சத்தியத்திற்கும் எதிராக இருக்கக்கூடியதான விஷயங்களை அவர் எழுதுகிறார்.
And where are superstitions encouraged the most? Where are they encouraged?
Yeah, go ahead.
Oh, where are superstitions encouraged the most?
எங்கெல்லாம் இப்படிதான மூட பழக்க வழக்கங்கள் சொல்லப்படுகிறது?
Well, certainly religion.
பொதுவாக மதம் சம்பந்தமான விஷயங்களை பார்த்தோம்னா இப்படிப்பட்டதான மூட பழக்க வழக்கங்கள் காணப்படுகிறது.
Buddhism, Hinduism especially has many many superstitions. But most important for us is Catholicism, and the churches have many superstitions.
ஒருவேளை புத்த மதம், இந்து மதம் அவைகளெல்லாம் பார்த்தோம்னாக்க ஏராளமான குறிப்பிடத்தக்க வகையில இந்த இந்து மதத்தில் ஏராளமான மூட பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. ஒருவேளை எங்களை குறித்து நாங்கள் பார்ப்போம் அப்படின்னாக்க கத்தோலிக மார்க்கத்தில் அநேகமான மூட பழக்க வழக்கங்கள் இருக்கிறது.
A Catholic is held by superstition in their church.
கத்தோலிக்க மார்க்கத்தினர் அவர்களுடைய ஆலயத்தில் பலவிதமான மூட பழக்க வழக்கங்களை அவர்கள் பின்பற்றுகிறார்கள்.
They are very fearful to change anything.
எதையாவது மாற்றணும் அப்படின்னா கூட ரொம்ப யோசிப்பாங்க, தயங்குவார்கள்.
But even there, the light of truth is showing that they should stand up for justice and liberty.
ஆனா அந்த இடத்துல கூட நீதிக்காக, நியாயத்திற்காக மக்கள் குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்றத விஷயங்கள் இப்பொழுது பிரசித்தி பெற்று வருகிறது.
Brother Russell's evaluation of conditions prior to 1914 and then comparing him to the French Revolution would certainly make him conclude that Armageddon was close at hand and maybe had even started.
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு முன்னாடி நிலவிட்டதான சூழல்களும் பிரெஞ்சு ரெவல்யூஷன் பிரெஞ்சு புரட்சி அப்போ நிலவிட்டதான சூழல்களும் அங்கு சில சூழல்களுக்கு வழிவகுத்தது. அதனால்தான் சார் ரசல் அவர்கள் அப்படியாக அவர் எழுதியிருக்கிறார் அப்படின்றத நாம் பார்க்கிறோம்.
He said, we must expect that the approaching trouble will rather more terrible as well as more general than the French Revolution.
இப்படியாக நெருங்கி வரக்கூடியதான இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனை காட்டிலும் இருக்கக்கூடியதான இந்த மகா கொடிதான ஒரு காலங்கள், சூழல்கள் ஏற்படுவது இருக்கிறது அப்படின்ட்டு அவர் எழுதியிருக்கிறார்.
The reason is because he said our present day conditions, this is when he was alive, the present day conditions then.
இது ஏன் சகோதரர் எழுதியிருக்கிறார் அப்படின்னாக்கா அவர் வாழ்ந்த காலகட்டத்தை வைத்து பார்க்கின்ற
போது made each part of society more dependent on each other than ever before.
சமுதாயங்கள் தாங்கள் வாழ்ந்ததான காலங்களில் ஒரு சமுதாயத்தை காட்டிலும் இன்னொரு சமுதாயம் இப்படி சார்ந்து வாழக்கூடியதான ஒரு வாழ்க்கை முறை இருந்தது.
He gave examples of how a disruption in the economy or commerce could generate general anarchy.
பொதுவாக பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடியதான பிரச்சனைகள் அது எப்படிப்பட்டதான குழப்பங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சகோதரர் எழுதியிருக்கிறார்.
He gave examples similar to if there was a strike of all transportation coming into Chennai, how many days would it take until people went into revolt and anarchy?
ஒருவேளை சென்னையில ஒருவேளை ஸ்ட்ரைக் அப்படின்ற மாதிரி வருது அப்படின்னாக்க இவைகள் எல்லாம் இந்த சூழல்கள் எல்லாம் கடந்து போகவும் மற்றும் அங்க இருக்கிற இந்த போக்குவரத்து ஊழியர்கள் இவர்கள் எல்லாம் போராட்டம் ஏற்படுத்துவதற்கு எவ்வளவு காலங்கள் ஏற்படும்.
And then maybe if the electricity is turned off.
ஒருவேளை நம்முடைய பவர் போயிடுச்சு அப்படின்னாக்க
the economy, the present conditions of the things you have keep order in society.
இப்பொழுது இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சூழல்கள் சமுதாயத்தை ஒருங்கிணைத்து வைத்திருக்கிறது.
But if we remove a critical service, then things go into chaos.
இப்படி ஒருவேளை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்க சமுதாயம் அது குழப்பத்துக்குள்ளாரதான் போகும்.
Now think of this on a worldwide basis.
இது ஒருவேளை உலகளாவிய வகையில் நம்ம சிந்தித்து பார்க்கணும்.
India sells a lot of product, especially intellectual product, to the United States.
ஒருவேளை நம்முடைய தேசத்திலிருந்து ஐக்கிய நாடுகள் அவர்கள் தேசத்திற்கு அநேகமான சிந்திக்கக்கூடியதான அதுவும் டெக்னாலஜி வகையில் இருக்கக்கூடிய அநேக விஷயங்களை இந்தியாவிலிருந்து அங்க நாம் அனுப்புகிறோம்.
And what if the United States all of a sudden stopped any commerce with India?
ஒருவேளை ஐக்கிய நாடுகள்ல இருந்து இந்தியாவினுடைய அந்த பொருளாதாரத்துல சில தடைகள் ஏற்பட்டுச்சுனாக்க என்ன ஆகும்?
Two things would happen.
ரெண்டு காரியங்கள் நடக்கலாம்.
India would have an economic crisis.
ஒருவேளை இந்தியாவில பொருளாதார பிரச்சனைகள் நிலவலாம் ஏற்படலாம்.
But also the United States, because we depend on one another.
அதே போல அமெரிக்க தேசத்திலும் அப்படி ஆகலாம். ஏன்னா நாம் ஒருவரையொருவர் சார்ந்து இருக்கிறோம்.
We depend on, India depends on oil. From where do you get oil from?
From the Middle East.
So if the Middle East stopped giving you oil, what would you do?
ஒருவேளை இப்ப நம்ம இந்தியா வந்து நம்முடைய எண்ணெய்க்காக நம்ம மத்திய திரைக்கடல் அந்த பகுதி மிடில் ஈஸ்ட் நம்ம சார்ந்து இருக்கிறோம். அங்க இருக்கிறார்கள் ஒருவேளை எண்ணெய் தரத்துக்கு மறுத்துட்டாக்க நம்முடைய நிலைமை எப்படியாக இருக்கும்? இந்தியாவுடைய நிலைமை.
This is very much like what was happening before World War I. But now it's even greater dependency, every nation upon another.
கிட்டத்தட்ட இதே போன்றதான ஒரு சூழல் தான் முதலாம் உலக போருக்கு முந்தைய காலங்களில் இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலங்களில் அதை விட தீவிரமாகவே சில காரியங்கள் இருக்கிறது.
We know also, like the pastor stated, only the agonies of the coming great social earthquake revolution will effect the change. Mankind has tried to do change in a political way, a social way, trying different governments, but all have failed to make real change. So Pastor Russell was saying, just like with the French Revolution, it's only social revolution really that will make a great change.
இன்னைக்கு உலகளாவிய முறையில் நாம பார்த்தோம் அப்படின்னாக்க அநேக மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக பல விஷயங்கள் செயல்பட்டு வருகிறத நம்ம கவனிக்கிறோம். மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்ட்டு. அதே போல ரசல் சொல்லிட்டு தான விஷயங்கள் நம்ம பார்க்கின்ற பொழுது இந்த சமூகம் இந்த மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக துணிப்போடு இருக்கக்கூடிய இந்த சமூகம் அவைகள் எப்படிப்பட்டதான குழப்பத்துக்குள்ளார கடந்து போகும் அப்படின்றத பத்தி சகோதரர் அங்க எழுதியிருக்கிறாங்க.
And will reveal to all men the fact that the judge, the just judge, the righteous judge of all the earth is laying judgment to the line and righteousness to the plummet.
நீதியான நியாயாதிபதி அவர் எப்படிப்பட்டதான நீதியுள்ளவராய் தம்முடைய நியாயசித்தில் இருக்கிறார் அப்படின்றத குறித்தும் அங்க நம்ம பார்க்கிறோம்.
That phrase, judgment to the line, shows us that God will use trouble to teach all mankind, to teach all mankind the lessons about selfishness and greed.
இப்படிப்பட்டதான பெருமையை குறித்தும் சுயநலத்தை குறித்தும் ஜனங்கள் தங்களுக்கு பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் இப்படிப்பட்டதான சூழல்களை அவர்களுக்கு வழிவகுக்கிறார் அப்படின்னு நாம் பார்க்கிறோம்.
We see In before World War I, as well as we see again repeated now, something that is brought up in James 5, 1 through 9.
இந்த முதலாம் உலக போரினுடைய விஷயங்களை நம்ம பார்க்கின்ற பொழுது ஒருவேளை யாக்கோபு 5 அதிகாரத்தில் முதல் 9 வசனங்கள்ல நம்ம கவனிக்கக்கூடியதான சில வசனங்கள் இப்போ இவைகளை குறித்தான சிந்தைகளை நமக்கு ஏற்படுத்துகிறது.
And we call this the cries of the reapers.
அறுவடையாளர்களின் கூக்குரல் என்று ஒருவேளை இதை குறித்து நாம் சொல்லலாம்.
I'm going to have you read it down there first.
நீங்க வாசிக்கலாம் தமிழ்ல. யாக்கோபு 5 அதிகாரம் முதல் 9 வசனங்கள்.
ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரு பிடித்தது. அவைகளிலுள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்னியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடப்படுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பிரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொழுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தேர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடிருந்து உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார்.
So he could see here in this prophecy that people that were at the bottom were not being rewarded for their labor as they should be.
இந்த வசன பகுதியில் நாம் கவனிக்கின்ற பொழுது சரியான கூலி கிடைக்காதபடிக்கு அந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்படியாய் கூக்குரல் இடுகிறார்கள் என்பதை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டவைகளை நாம் கவனிக்கிறோம்.
The farmers, the average laborer, are working for very low wage, have a hard time making a living, but those who own the companies and the governments are getting rich.
ஒருவேளை விவசாயிகளை அல்லது கூலி ஆட்களை நம்ம கவனிக்கின்ற பொழுது அவர்கள் எப்படிப்பட்டதான சூழல் இருக்கிறாங்க, ஆனா அதற்கு மாறாக மேல் தளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் எவ்வளவு சுகபோகமாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம்.
In the French Revolution, the king and queen were living in a palace and eating very well, and all the people were very not having good conditions and were starving.
ஒருவேளை பிரெஞ்சு புரட்சியில் நம்ம கவனிச்சோம் அப்படின்னாக்க ராஜாவும் ராணியும் சுகபோகமாக அரண்மனையில் இருந்தார்கள். ஆனா ஜனங்கள் எல்லாம் எப்படி எந்த அளவுக்கு அவர்கள் நொடுக்கப்பட்டவர்களாய் ஒடுக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம்.
I have seen many palaces here in India from sultans. There was a big palace in Mumbai that was a sultan had a palace there, very rich, and the people were very proud of it. But how, at what cost of suffering of the people?
நான் கூட இந்தியாவில் அநேக இப்படிப்பட்டதான அரண்மனைகளை பார்த்திருக்கிறேன். குறிப்பாக மும்பை போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய அரண்மனைகளை பார்த்திருக்கிறேன். அதே போல ஜனங்கள் படக்கூடியதான பாடுகளையும்
பார்த்திருக்கிறேன். The cries of the reapers comes up when people are tired of the greed and the selfishness, there will be revolution.
அப்ப அதே போல நாம பார்க்கின்ற பொழுது இப்படியாக அறுக்கிறவர்களுடைய கூக்குரல் பெரிதாக இருக்கிறது. வேதனைப்படக்கூடிய ஜனங்கள் அவருடைய கூக்குரல் பெரிதாக இருக்கிறது. இப்படிப்பட்டதான காரியங்கள் அவர் பெரிய புரட்சிக்கு வழிநடத்தக்கூடியதாக காணப்படும்.
Continuing with Brother Russell's expectations, we need to really understand who the Lord will use in this revolution, who he will use to overturn the present corrupt society.
இப்படியாக நாம் பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்டதான சமூகத்தை கவிழ்த்து போடுவதற்கு கர்த்தர் யாரை பயன்படுத்த போகிறார் அப்படின்றத நாம் சிந்திக்கணும்.
We're speaking here of the Lord's great army.
கர்த்தருடைய மகா சேனையை குறித்து நாம் கவனிக்கிறோம்.
We're going to read about the Lord's great army in Joel 2:2-11.
யோயேல் இரண்டாவது அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 11 வசனங்கள் நாம் பார்க்கின்ற பொழுது கர்த்தருடைய சேனையை குறித்து நாம் கவனிக்கிறோம்.
அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள், விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதுமில்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும், அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தைப் போலவும் அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்தரத்தைப் போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலை ஒத்தது, அவைகள் குதிரை வீரரை போல ஓடும். அவைகள் ஓடுகிற ரதங்களின் இறைச்சலை போலவும், செத்தைகளை எரிக்கிற அக்கினி ஜுவாலைகளின் இறைச்சல் போலவும், யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜனத்தின் இறைச்சல் போலவும் பர்வதங்களுடைய சிகரங்களின் மேல் குதிக்கும். அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும். அவைகள் பராக்கிரமசாலிகளை போல ஓடும், யுத்த வீரரை போல மதிலேறும். வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் அணியிலே செல்லும், ஒன்றை ஒன்று நெருக்காது, ஒவ்வொன்றும் தன் பாதையிலே செல்லும். அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயப்படாமற் போகும். அவைகள் பட்டணமெங்கும் செல்லும், மதிலின் மேல் ஓடும், வீடுகளின் மேல் ஏறும், பலகனி வழியாய் திருடனை போல் உள்ளே நுழையும். அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரிது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமையுள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமுமாயிருக்கும், அதை சகிக்கிறவன் யார்?
The earth in this prophecy is the present social order.
இங்கே நம்ம பார்க்கின்ற பொழுது உலகம் என்று நம்ம பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய சமுதாய சமூக அமைப்புகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது.
And that present social order is very afraid of losing their status.
இப்பொழுது இருக்கிற இந்த சமூக அமைப்புகள் தங்களுடைய பிடிமானம் போயிடும் அப்படின்னு ஒரு பயத்திலேயே அவர்கள் இருக்கிறார்கள்.
The sun and the moon, the gospel message and the Mosaic law are shedding light. They are casting light on the bad situation.
சூரியனும் சந்திரனும் தன்னுடைய ஒளியை, சத்தியமாகிய அந்த ஒளியை பிரகாசிப்பித்துக் கொண்டிருக்கிறது.
But they are also growing dim in the churches.
ஆனா சபைகள்ல பார்க்கின்ற பொழுது அவைகள் குறைந்து கொண்டே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம்.
And they are becoming dark.
அவைகள் இருளாக மாறிக்கொண்டே இருக்கிறது.
Eventually everything will become so dark that it will be called a dark night.
கடைசியாக முற்றிலுமான ஒரு ராக்காலம் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படக்கூடிய வகையில் அது முற்றிலுமான ஒரு இருளாகும்.
And at that time the Lord shall utter his voice before his army.
தம்முடைய சேனைக்கு முன்பதாக கர்த்தர் தம்முடைய குரலை அவர் ஒலிக்க பண்ணுவார்.
The description of the prophet is not of an undisciplined mob.
இங்க சீர்குலைந்திருக்கக்கூடியதான ஒரு கும்பலை குறித்து இங்க சொல்லப்படவில்லை.
But of an army before which the earth, meaning society, shall quake, and the heavens, which is the ecclesiastical heavens, shall tremble.
இங்க நாம் பார்க்கின்ற போது சமூகமும் சரி மத அமைப்புகளும் சரி எப்படிப்பட்டதான நடுக்கத்துக்குள்ளார போவார்கள் என்பதை நாம் கவனிக்கிறோம்.
This is an organized group of people that will present itself before the conservative forces of Christendom, both the civil and ecclesiastical.
சமூக மற்றும் மத அமைப்புகள் இப்படிப்பட்டதான கிறிஸ்தவ மண்டலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான ஒரு நிலைமையை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது.
They want change.
அவர்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள்.
That will set on fire the heavens.
இவைகள் வானத்தில் ஒரு பெரிய அக்னியை ஏற்படுத்தும்.
The ecclesiastical heavens.
மதம் சம்பந்தமான வானம்.
And melt the earth with heat.
அதே போல பூமியை தன்னுடைய உஷ்ணத்தினால உருக பண்ணும்.
Basically making a universal destruction of all things.
உலகளாவிய ஒரு சீர்குலைவையும் அழிவையும் ஏற்படுத்தும்.
Brother Russell says that such an army is coming into existence.
இப்படிப்பட்டதான சேனை இப்பொழுது ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை சகோதரர் எழுதுகிறார்.
Now remember, he could see this in his day.
இது தன்னுடைய வாழ்நாட்கள் இருந்து அவர் எழுதுகிறார் அப்படின்றத நம்ம மறந்துவிடக் கூடாது.
Just as before the French Revolution, they could see this kind of thing happening.
பிரெஞ்சு புரட்சிக்கு முன்னாடி இப்படிப்பட்டதான சூழல்கள் நிலவினது போல அப்படி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
This great army are those of common people, even Christians, not true Christians, but nominal Christians, that are forcibly assured by the signs of the times that things can get better.
இந்த சேனை அப்படின்னு சொல்லி இருந்த பொழுது ஜனங்கள், கிறிஸ்தவ மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களையும் உள்ளடக்கிட்டதான, பொதுவாக இருக்கக்கூடிய ஜனங்களை உள்ளடக்கினதான ஒரு கும்பல்.
In Ezekiel 7:13-24, we have a nice description.
எசேக்கியேல் 7வது அதிகாரம் வசனங்கள் 13-24 வரையிலும் சிலவைகளை நாம் கவனிக்கிறோம்.
This is a description of the destruction which, when Brother Russell expected this would happen in his day during World War I.
தம்முடைய நாட்கள்ல முதலாம் உலக போர் சமயங்கள்ல இப்படிப்பட்ட நிலைமைகள் சம்பவிக்க கூடும் என்று ரசல் அவர்கள் எதிர்பார்த்தார்.
But as you're listening to this, take note that these crimes are still happening in the churches.
ஆனா இப்படிப்பட்ட சில காரியங்கள் நம்ம கவனிக்கின்ற பொழுது இன்னும் சபைகளில் ஏற்படக்கூடியதான சில விஷயங்களாக இருக்கிறது.
And that the church systems have not been fully destroyed.
ஆனா இந்த சபை மண்டலமானது முற்றிலுமாக இன்னும் அழிக்கப்படவில்லை.
So let's read Ezekiel 7:13-24.
எசேக்கியேல் 7வது அதிகாரம் வசனங்கள் 13-24 வரையிலும் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கலாம்.
அவர்கள் ஜீவனுள்ளோருக்குள்ளே இன்னும் உயிரோடு இருந்தாலும் விற்றவன் விற்கப்பட்டதற்கு திரும்பி வருவதில்லை. அதன் திரளான கும்பின் மேலும் உண்டான தரிசனம் திரும்பாது. தன் அக்கிரமத்திலே வாழ்கிற எவனும் தன்னை திடப்படுத்த மாட்டான். அவர்கள் எக்கான மோதி எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியும் யுத்தத்துக்கு போகிறவன் இல்லை. என் உக்கிரம் அதன் திரளான கும்பின் மேலும் இறங்குகிறது. வெளியே பட்டயமும் உள்ளே கொள்ளை நோயும் பஞ்சமும் உண்டு. வயல்வெளியில் இருக்கிறவன் பட்டயத்தால் சாவான். நகரத்தில் இருக்கிறவனையோ பஞ்சமும் கொள்ளை நோயும் பட்சிக்கும். அவர்கள் தப்புகிறவர்கள் தப்புவார்கள். ஆனாலும் அவர்கள் அனைவரும் அவனவன் தன் தன் அக்கிரமங்கள் நிமித்தம் துக்கித்து கூப்பிடுகிற பள்ளத்தாக்குகளின் புறாக்களைப் போல மலைகளில் இருப்பார்கள். எல்லா கைகளும் சலித்து எல்லா முழங்கால்களும் தண்ணீரை போல் தத்தளிக்கும். ரெட்டை உடுத்திக் கொள்வார்கள். தத்தளிப்பு அவர்களை மூடும். எல்லா முகங்களும் வெக்கப்படும். எல்லா தலைகளும் மொட்டையிடப்படும். தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள். அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாயிருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இடரலாயிருந்தது. அவருடைய சிங்காரத்தின் மகிமையை அகந்தை என்று வைத்து அதிலே அருவறுக்கப்படத்தக்கதும் சீ என்று இழைக்கப்பட்டதுமான காரியங்களின் விக்கிரகங்களை உண்டு பண்ணினார்கள். ஆகையால் நான் அவைகளை அவர்களுக்கு வேண்டா வெறுப்பாக்கி அதை அந்நியர் கையிலே கொள்ளையாகவும் பூமியின் துஷ்டர்களுக்கு சூறையாகவும் கொடுப்பேன். அவர்கள் அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குவார்கள். என் முகத்தை அவர்களை விட்டு திருப்புவேன். அதனால் என் அந்தரங்க ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குவார்கள். பரிகாரர் அதுக்குள் பிரவேசித்து அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குவார்கள். ஒரு சங்கிலியை பண்ணிவை. தேசம் நியாயத்திற்புக்குள்ளான இரத்த பழிகளால் நிறைந்திருக்கிறது. நகரம் கொடுமையால் நிறைந்திருக்கிறது. ஆகையால் புறஜாதிகளின் துஷ்டர்களை வரப்பண்ணுவேன். அவர்கள் இவர்களுடைய வீடுகளை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பலவான்களின் பெருமையை ஒழிய பண்ணுவேன். அவர்கள் பரிசுத்த ஸ்தலங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆகும்.
That was very symbolic, but we'll try to see how Brother Russell paints this picture in simple language.
இந்த காட்சியை சகோதரர் ரசல் அவர்கள் எவ்வளவு எளிமையாக அவர் வர்ணித்திருக்கிறார் அப்படின்றத நம்ம கவனிக்கலாம்.
He says the Lord, by his overruling providence, will take a general charge of this great army of discontents, patriots, reformers, socialists, moralists, anarchists, ignorance, and the hopeless.
நம்பிக்கையற்றவர்கள், குழப்பவாதிகள், நியாயத்துக்காக நிற்கக்கூடியவர்கள், சமூக ஆர்வலர்கள், தேசபக்தி நிறைந்தவர்கள், அதே போல புரட்சியை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட ஜனங்களை குறித்து இப்படிப்பட்டதான ஜனங்களை தேவன் எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம்.
Just like in the French Revolution, those who have been oppressed of any in any way, good people and bad people, they are going to be of the Lord's great army.
நல்லவர்களா இருந்தாலும் சரி தீயவர்களா இருந்தாலும் சரி இப்படிப்பட்டதான ஒடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஜனங்களை கர்த்தர் தம்முடைய சேனையாக அவர் பயன்படுத்த போகிறார்.
Most of them simply want peaceful, moral and social reform.
இப்படிப்பட்டவர்கள் சமுதாயத்தில் ஒரு சீர்திருத்தம், அதே போல அமைதி சமாதானத்தை விரும்பக்கூடியதான ஜனங்களா இருப்பார்கள்.
But because of desperation, they are now being pushed not to be peaceful.
ஆனா சில சூழல் நிமித்தமாக அவர்கள் சமாதானம் இல்லாத நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள்.
In the overthrow of the present institutions and for the preparation of man for the kingdom of righteousness, this is how it's going to happen.
தேவனுடைய நீதியான ராஜ்யத்தினுடைய ஆரம்பத்திற்காக அல்லது அதற்கான ஒரு ஆயத்திற்காக இப்படிப்பட்டதான நிறுவனங்களை இப்படிப்பட்டதான அமைப்புகளை தேவன் இப்படியாக அவர் தள்ளப்போகிறார் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம்.
The Lord will be directing them not by saying, here, come this way, but he will be pushing them, he will making them, he will be giving them truth. Truth is what will make them revolt.
சத்தியம் கொடுக்கப்படுவது நிமித்தமாக இப்படிப்பட்டதான புரட்சிகள் அவர்கள் அவர்களுக்குள்ளார் ஏற்படுவதற்கு தேவன் அங்கு அவர்களை அனுமதிக்கிறார் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம்.
Back in the 1920s and a little earlier in the United States, women could not vote.
ஒருவேளை 1920 அந்த 1920 வருஷத்துக்கு முந்தைய காலங்களில் பார்த்தோம் அப்படின்னாக்க பெண்கள் அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் அவர்கள் வாக்களிக்க முடியாது.
So they would march all together and to try to convince people that justice would demand that they have equal rights.
அவர்களுக்கும் இப்படித்தான உரிமைகள் அளிக்கப்பட வேண்டும் என்று எல்லாருமே குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள்.
In the 1960s and the 1970s, black people in the United States marched to get equal rights.
அவர்களுக்கும் சரியான உரிமைகள் வேண்டும் என்று ஒருவேளை 1960 1970 அந்த காலப்பகுதியில் கருப்பினர்களும் அவர்களுக்காக குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள்.
That was the time of Martin Luther King Jr.
அதான் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அப்படின்றதான அவர் அந்த சமயத்தில் அவர் ஆட்சியில் இருந்தார்.
There are so many parts of society that want equal rights.
எல்லாவற்றிலும் நீதி நடக்கணும், சமத்துவம் இருக்கணும் அப்படின்ட்டு ஏராளமான ஜனங்கள் விரும்புவதை நம்ம கவனிக்கிறோம்.
These will be the part of the Lord's great army.
இவர்கள் எல்லாருமே கர்த்தருடைய சேனையான ஒரு ஜனங்களாக அவர்கள் இருப்பார்கள்.
It will be a great social upheaval, and it's graphically portrayed in Jeremiah 23:19.
Well, Russell comments on this, that when God
ஒரு வேதனை இருக்கும் அப்படின்றது சகோதரர் எழுதியிருக்கிறத நாம் பார்க்கிறோம்.
Each future spasm that happens will be more severe. Everyone gets big, each one gets bigger until the new order will be born.
இந்த புதிதான அமைப்பு ஏற்படுகின்ற வரையிலும் இந்த வேதனைகளானது அதிகரித்துக் கொண்டே இருக்கும் அப்படின்றத நாம் பார்க்கிறோம்.
There's an interesting comment from the pastor on page 380 and 381 from the question book. I don't know if you have the question book, but I think you can get it electronically. About a parallel time when the Joseph class will be made known to their brethren, the Benjamin class. Now, we're not going to go into the understanding of the Joseph and Benjamin class, but this is for the church and the great company.
சிறுமந்தை குறித்தும் திரள் கூட்டத்தை குறித்தும் நம்ம பார்க்கின்ற பொழுது யோசேப்பு வகுப்பார் பெஞ்சமின் வகுப்பார் என்று கொஸ்டின் புக்ல பக்கம் 380 381 ஆகியதான பகுதிகளில் சவர் அங்க பதிவு பண்ணி வச்சிருக்கிறார்.
The important part for our discussion is he says in the great time of trouble after Babylon has fallen, just say that much.
பாபிலோன் விழுந்த பிற்பாடு, பாபிலோன் விழுந்த பிற்பாடு மகா உபத்திரவத்தின் காலத்துல,
this is the important part for us.
முக்கியமான விஷயம் இப்ப அடுத்து வர்றது.
There is a difference between Babylon falling in a judicial sense,
நீதியான நிலைகளில் பாபிலோன் விழுவது என்பதும்,
by being rejected from the Lord,
கர்த்தரிடமிருந்து தள்ளப்பட்டது அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது,
and the actual falling as she goes down like a millstone,
உண்மையிலேயே இயந்திரக்கல் விழுவது போல விழுவதற்கும் அது வித்தியாசமாக இருக்கிறது.
So when you're reading in Revelation 18, don't get those two parts connected. There's a space of time between the two.
வெளிப்படுத்தல் 18வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது எல்லாவற்றையுமே நம்ம ஒன்று ஒருங்கிணைந்து பார்த்திடக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் இடையே கால பகுதிகள் அங்கு இருக்கிறது.
So, big question. Did World War I or any war after that time actually fit all the parameters of the prophecy and Brother Russell's expectations?
சார் ரசல் அவர்கள் எழுதிட்டதான அவருடைய எதிர்பார்ப்புகள் தீர்க்க தரிசனத்தில் எந்த அளவுக்கு நிறைவேறி இருக்கிறது, ஒருவேளை முதலாம் உலக போர் அதனை தொடர்ந்து வந்திருந்த காலங்களில்.
One of the prophecies was seen in the picture there is about the smiting of the image. So was that fulfilled? We would say yes. The kings lost their crowns. And there's a link between the church and the state that was broken, and the domination upon Israel was somewhat lifted.
ஒரே ராஜாக்கள் அப்படின்றதான சூழல்கள் இல்ல, இப்பொழுது இல்ல அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். என்றால் ராஜாக்கள் தங்களுடைய கிரீடங்களை இழந்தவர்களாக இப்பொழுது இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம அங்க கவனிக்கிறோம்.
What about the breakdown of governments and the replacement with the fifth universal empire of Christ?
ஐந்தாம் உலக பேரரசாகிய கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் எந்த அளவுக்கு ஸ்தாபனமாயிருக்கிறது?
Does anybody think we're in the fifth universal empire of Christ in its full establishment?
கர்த்தருடைய ராஜ்யம் இந்த ஐந்தாவது உலக பேரரசு முழுமையாக ஸ்தாபனம் ஆயிருக்குது அப்படின்னு நம்ம யாராவது நினைக்கிறோமா?
Brother Russell thought back in 1914 that this would happen soon after the war, right immediately almost.
1914வது வருஷத்திலே இவைகள் சம்பவிக்கும் என்று ரசல் அவர்கள் கருதினார்.
But here we are 100 years later and it does not seem that we see evidence of any change to the full new government.
ஒருவேளை இந்த இன்னும் 100 ஆண்டுகள் கடந்து போயிருந்தாலும் கூட அப்படிப்பட்டதன ராஜ்யம் முழுமையாக ஸ்தாபனம் ஆயிருக்குது அப்படின்றத நம்ம காண முடியாது.
The governments of earth, and that's a United States Congress in the picture there, the government, that building still is there from 100 years ago and has the same kind of people in it, has not changed.
இது அமெரிக்க தேசத்தினுடைய பாராளுமன்றம், அது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இன்னும் இருந்துட்டு இருக்குது.
We asked, what has happened since World War II? Do we see a gathering more now to the climax that is surely going to come?
ஒருல இரண்டாவது உலக யுத்தத்துக்கு பின்னாடி நாம பார்க்கின்ற பொழுது அப்படிப்பட்டதான கூட்டி சேர்க்கப்படுதல் ஒருல நடந்துருச்சா அப்படின்னு நம்ம யோசித்தோம்னாக்க,
we would say yes.
ஒருல ஆம் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
But why did the wave of conflict seem to be interrupted?
ஆனால் ஏன் இப்படிப்பட்டதான இந்த குழப்பங்கள் நிறைவுக்குள்ளார வந்திருக்கிற மாதிரி தெரியுது?
And why do we continue to just see spasms?
ஏன் இந்த இப்படிப்பட்டதான வேதனைகள் வந்து கொண்டிருக்கிறது?
Do we have evidence of an even greater world social, economic and interconnection and dependence? Yes.
ஒருவேளை உலகளாவிய ஒரு சமூக பொருளாதார ஒரு இணைப்பு அப்படின்றது இருக்குதா அப்படின்னு நம்ம யோசனாக்க, ஆமா இருக்குது.
So we're going to take a look at some of the changing conditions after World War I.
முதலாம் உலக போருக்கு பின்னாடி நடைபெற்றதான சில சமூக இணைப்பை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம்.
There, after World War I, there was a movement called the Progressive Era.
ஒருவேளை முற்போக்கான ஒரு காலம் அப்படின்றதான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு முதலாம் உலக போருக்கு அப்புறமா.
There was lots of social and political and economic reform in our country and many other countries at that time.
ஒரே நாங்கள் வசிக்கக்கூடிய எங்களுடைய தேசமும் இன்னும் பல்வேறு தேசங்கள்ல சமூகத்தினுடைய சார்பு சமூக பொருளாதார அநேக மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு இணைப்புகள் ஏற்பட்டுச்சு.
So this held off the Lord's great army and made them content for a while.
இது நிமித்தமாக கர்த்தருடைய சேனையானது பணியாற்ற முடியாதபடிக்கு அப்படி சில காலம் அங்க தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
They wanted to end corruption and to stop monopolies and improper corporations.
ஒருவேளை ராஜா அல்லது தனியால் அப்படின்றதான ஒரு அதிகாரம் குலைக்கப்பட்டு சமூகமாக சேர்ந்து செயல்படக்கூடியதான சில விஷயங்களை ஏற்படுத்தக்கூடியதான கருத்துக்கள் அந்த காலப்பகுதியில் நிலவிற்று.
There were many antitrust laws that benefited consumers.
அதே போன்றதுதான் அநேக சட்டங்கள் மூலமாக இவைகள் நிறைவேற்றப்பட்டது.
This was a time where in our country there were some presidents that were very interested in these kinds of reforms.
அவருடைய தேசத்துல அமெரிக்க தேசத்துல சில ஜனாதிபதிகள் இப்படிப்பட்டதான காரியங்கள்ல ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தார்கள்.
So this held off the revolution for a little more time.
இன்னும் சில காலத்துக்கு இப்படிப்பட்டதான புரட்சி நீடிக்காத படிக்கு கொஞ்சம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது.
Okay, but we still see the climax, the Armageddon coming.
இன்னும் இந்த அர்மகதன் வரக்கூடியதவைகளை நாம் பார்க்க இருக்கிறோம்.
In the 20th century, we first saw a revolution in Russia.
20th நூற்றாண்டுல ரஷ்யாவில் ஏற்பட்டதான புரட்சியை நாம் பார்க்கிறோம்.
And then we saw in the 1920s and 40s many revolutions in China.
1920ஆம் ஆண்டுகள்ல சீனாவில் நடைபெற்றதான புரட்சிகள்.
And then in Germany in the 1930s there was another revolution.
1930ல ஜெர்மனில புரட்சி.
There were people that were discontent, so much so they were willing to accept a leader called Hitler to lead them out of their depression.
திருப்தி இல்லாத மக்கள் கூடி தங்களுக்கு இருந்ததான சூழல் நிமித்தமாக அவர்கள் போராட ஆரம்பித்தார்கள் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். தங்களுக்கு ஒரு தலைவர் ஏற்படுத்திக் கொண்டார்கள்.
They were looking for a way to have better economics.
அவர்கள் சூழலிலிருந்து விடுதலை பெற்று இன்னும் பொருளாதாரத்தில் வளர்ச்சிக்குள்ளார போவதை குறித்து அவர்கள் இயக்கம் கொண்டிருந்தார்கள்.
In the 1960s and 70s, there was great social revolution.
சமூக புரட்சி 60-70 ஆண்டுகளில் நடைபெற்றது.
Much about war, against war, much for human rights.
மனித உரிமைகளுக்கு அடுத்ததான போர்கள் நடைபெற்றது.
In 1977, the Iranian Revolution.
ஈரான் புரட்சி 1977-79 ஆண்டுகளில் இருந்தது.
1979, the Nicaraguan Revolution in South America.
தென் அமெரிக்காவில் 1979 ஆண்டுல நிக்கரகுவன் புரட்சியானது இருந்தது.
And then in the 21st century, our century,
21st நூற்றாண்டு நம் வாழக்கூடிய நூற்றாண்டுல,
we see that there in some places has been economic collapse and poverty.
பொருளாதார சீர்குலைவு ஏற்பட்டுச்சு.
Many blame Western imperialism, some blame their socialist government, some blame capitalist government, and some blame the banks, some blame the Jews, and some just don't know who to blame, they just know they are hungry.
இந்த பொருளாதார சீர்குலைவுக்கு பலர் பலர குற்றம் சாட்டினார்கள். சிலர் சில அரசு தான் காரணம், சிலர் சிலர் சில வகையான பேங்க் தான், வங்கிகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் சில வகையான சமூக அமைப்புகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பலர் பல விதமான பலரை குறித்து அவர்கள் குற்றம் சாட்டி கொண்டே இருந்தார்கள் இந்த பொருளாதார சீர்குலைவுக்கு.
There have been many farm foreclosures, distrust of banks. It happens here, it happens in our country, it happens in Europe.
அநேக நிறுவனங்கள் மூடப்பட்டக்கூடிய சூழல்களாக கடந்து போச்சு. அது இங்கேயும் சரி, மற்ற அநேக நாடுகளையும் அப்படிப்பட்ட சூழல்கள் காணப்பட்டுச்சு.
In most countries there's a breakdown of the family and respect in the family for the parents and for the children will start to disrespect your parents.
குடும்பங்கள் அநேக பிளவுகள் ஏற்பட்டுச்சு. பிள்ளைகள் பெற்றோர்களை மதிப்பதில்ல, அல்லது பெற்றோர்கள் குழந்தைகளை சரியாக பராமரிப்பதில்ல, இப்படிப்பட்டதான பிளவுகள் கூட ஏற்பட ஆரம்பிச்சிச்சு.
Fewer children in our country, I don't know what happens here, fewer get married, they just live together, and fewer are religious.
எங்களுடைய தேசத்தில் ஒரே நம்ம பார்த்தோம்னாக்க திருமணம் ஆயிருக்காது, ஆனா ரெண்டு பேர் ஒரு ஆண் பெண்ணும் திருமணம் ஆகாமே ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள்.
The new generation is selfish.
இப்படிப்பட்டதான இந்த புதிய சந்ததியினர் சுயநலத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
People are aware because they have internet of what the other person has in another country.
மற்ற தேசத்துல என்ன நடக்குது அப்படின்றத தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில இன்டர்நெட் ஒவ்வொருத்தருடைய கரத்திலும் இருக்குது.
And advertising makes people want things they cannot afford. Advertising makes people want what they see but they cannot afford it.
என்ன இருக்குது, என்னென்ன சமுதாயத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கூட இந்த இன்டர்நெட் மூலமாக காணப்படுகிறது.
And today even the middle class cannot get jobs.
நடுத்தர வர்க்கத்தினரும் வேலை கிடைப்பதற்கு கஷ்டப்படக்கூடிய சூழல்கள் நிலவுகிறது.
Many go to college for many years, they get out of college and there's no job for them.
சிலர் கல்லூரிக்கு போறாங்க, ரொம்ப வருஷமா படிப்பாங்க, படிச்சு முடிச்சு வந்தாக்க வேலை இல்லாத சூழல்.
So society is very discontent.
ஆகவே சமுதாயம் ஒரு திருப்திகரமற்ற ஒரு சூழலுக்குள்ளார கடந்து போயிட்டு இருக்குது.
And then we have groups like WikiLeaks and social media that reveal the corruption.
ஒருவேளை விக்கிலீக் போன்றதான சமுதாய சமூக வலைதளங்கள் இப்படியாக இருக்கக்கூடியதான கரப்ஷன்ஸ், லஞ்சம், இது போன்ற ஊழல்களை வெளியாக்கக்கூடியதான இணையதளங்கள் காணப்படுகிறது.
So this contributes to the unrest.
இப்படிப்பட்டதான சூழல்கள் தான் ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழலை உருவாக்குவதற்கு வழிவகுக்கும்.
And then there are issues of race. Different races want their justice.
இனம் சார்ந்ததான சீர்குலைவு ஏற்படக்கூடியதாவைகள் காணப்படுகிறது.
And then there is a the conservative element wants to fight against the Islamic threat.
ஒருவேளை பரம்பரைவாதிகள், ஒருவேளை முகமதியர்களுடைய சார்ந்ததான குழப்பங்கள் ஏற்படக்கூடியவைகளாக இருக்கிறார்கள்.
Many conservative Europeans are afraid of Muslims coming into their country.
அநேக பாரம்பரியவாதிகள் இஸ்லாமியர்கள் தங்களுடைய தேசத்திற்கு வருவதில் அச்சம் கொண்டிருக்கிறார்கள்.
So this fear will cause a desperation. It will cause a willingness to give up liberties for protection.
தங்களுடைய பாதுகாப்பிற்காக இப்படிப்பட்டதான தங்களுடைய நலனை விட்டுக் கொடுப்பதில் அவங்க அச்சம் கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறார்கள்.
So we see that there have been many spasms of trouble over time, and there have been many attempts at fixing.
அநேக காலப்பகுதியில் ஊடாக இப்படிப்பட்டதான வேதனைகள் எப்படி வந்து போய் கொண்டு இருந்தது அப்படின்றத நம்ம கவனித்து பார்த்தோம்.
But sometimes the wound is very big and putting a small bandage on it is not enough.
சில நேரத்தில் காயங்கள் பெருசாக இருக்கும், ஒருவேளை சிறிய கட்டு அதுக்கு போதியவைகளாக இருக்காது.
The governments try to make changes, but there's never a real cure for the disease.
அரசு மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு முயற்சிகள் எடுக்கிறது, ஆனால் முழுமையான ஒரு சிகிச்சை அங்கு கிடைக்காது.
The pastor said, only the agonies of the coming great earthquake revolution can affect the change.
இப்படிப்பட்டதான சமூக பூமி அதிர்ச்சி தான் மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்ட்டு சவுர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள்.
We want to emphasize that the trouble won't stop, the spasms of trouble won't stop until the old order, all of the old order is removed.
இந்த பழைய நியமங்கள் எல்லாம் கடந்து போகக்கூடியதான சூழல் காணப்படுகிற வரையிலும் இந்த வேதனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும்.
And no hand but the hand of God can stop this.
எதுமே தடுக்க முடியாது, மாறாக தேவனுடைய கரம் மாத்திரமே அவைகளை நிறுத்தும்.
But he will not stop it until the experiences have instructed all of the people in their hearts.
தங்கள் இருதயங்களில் எல்லாருக்கும் இப்படிப்பட்டதான அனுபவங்கள் பாடமாக கூடியதான காலம் ஏற்படக்கூடியதான வரையிலும் தேவன் இப்படிப்பட்டவைகளை அவர் செயல்படுத்த மாட்டார்.
The trouble is not simply for punishment.
ஏதோ ஒரு தண்டனை கொடுப்பதற்காக இப்படிப்பட்டதான வேதனைகள் இல்ல.
But is to teach lessons about mankind's fallen nature and selfishness.
ஆன சுயநலம் மற்றும் விழுந்து போன மனிதனுடைய சுபாவங்களை அவர்கள் பாடமாக கொடுப்பதற்காகவே.
A person in the news in 2012 said something that I thought was very interesting. He said, when the system forces ordinary people to become revolutionaries, you know you're no longer near the end of history, you're at the very edge of it.
ஒருவேளை பிரபலமாக செய்திகள்ல பேசப்படக்கூடியதான ஒரு நபர் அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, ஒருவேளை ஜனங்கள் புரட்சிகரமான ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்குது அப்படின்னாக்கா, நீங்க சரித்திரத்தினுடைய கடைசியில இருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, ஆனா அவர் விளிம்புல இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்றத நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டு பிரபலமாய் காணப்படுகிற ஒருத்தர் அவர் சொல்லியிருக்கிறார்.
Ordinary good people become revolutionaries.
சாதாரண ஜனங்கள் புரட்சிகளாக அவர்கள் மாறுவார்கள்.
We will look at a couple of examples here. In 2010, the Arab Spring is what it was called, and this was in the northern African Persian Gulf countries.
சில உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். 2010 ஆண்டுல ஆப்பிரிக்கா மற்றும் பெர்ஷியன் கல்ஃப் பகுதியில் இருந்ததன் நிலவிட்டதான சூழல்.
They were tired of the wealth all in the hands of a few.
சிலருடைய கரத்துல மாத்திரம் எல்லா பொருளாதார வசதிகளும் இருக்குது அப்படின்றத குறித்து சிலர் அச்சம் கொண்டார்கள்.
They were tired of the corruption.
நிலவிட்டதான
corruption. There was corruption in the government.
அந்த அரசுல இருந்துட்டு தானே சில நெருக்கடியான சூழல்கள் மற்றும் அவர்களுடைய லஞ்சம் போன்றதான விஷயங்களை ஜனங்கள் அதிருப்தி கொண்டிருந்தார்கள்.
And so those that were youth, especially the young people, were the ones that said, we've had enough, we want change.
நமக்கு மாற்றங்கள் வேணும், இப்படியே நம்ம விட்டோம்னாக்க சரியாகுது அப்படின்ட்டு வாலிபர்கள் பொதுவாக அந்த இளைய சமுதாயத்தினர் பொங்கி எழுந்தார்கள்.
This is a small example of the kind of revolution that can go worldwide.
உலகளாவிய வகையில எப்படி இந்த புரட்சி வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இது.
In China, in Time magazine, it recently wrote,
Time magazine அப்படின்றதான ஒரு பத்திரிகையில சீனாவில் சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் வந்தது.
There is a widening gap between China's rich and China's poor.
சீனா தேசத்தில் பணக்காரர்களுக்கும் ஏழைக்கும் இருக்கக்கூடியதான இடைவெளி எவ்வளவு அதிகமாக இருக்குது அப்படின்றத பத்திரிகை காட்டியது.
It is turning ordinary citizens into social activists.
எளிமையான சாதாரண குடிமக்கள் எந்த அளவுக்கு சமூக புரட்சிகளில் புரட்சியாளர்களாக மாறுகிறார்கள் அப்படின்றத அந்த பத்திரிகை வெளிக்காட்டியது.
In Europe, there's much social unrest in the European Union countries.
European Union இதுல எந்த அளவுக்கு சமூக அமைப்புகள்ல ஒரு நிம்மதியற்ற சூழல் காணப்படுகிறது அப்படின்றத நாம பார்க்கிறோம்.
Much of it is economic.
குறிப்பாக இவைகள் மொத்தமும் பொருளாதாரத்தை சார்ந்தவைகள்.
For example, in Greece, among young people, the unemployment rate is 62%.
வேலையற்ற ஒருவேளை வாலிபர்களுடைய சதவீதம் 62% கிரீஸ் நாட்டில் காணப்படுகிறது.
And in Spain, 56%. It's very, very high.
ஸ்பெயின் தேசத்தில் 56% காணப்படுகிறது.
And there's a deep alienation, a hatred felt by the population towards the political elite.
இந்த சூழல் நிமித்தமாக அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியதானவர்கள் மீது இந்த ஜனங்கள் எந்த அளவுக்கு கோபம் கொண்டிருக்கிறார்கள், மூர்க்கம் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத கூட நம்ம பார்க்க முடிகிறது.
But there's another issue in Europe also.
அதே போல யூரோப்ல இன்னொரு சம்பவம் கூட இருக்குது.
That Muslim population that has immigrated into Europe has caused a problem.
இஸ்லாமியர்கள் இந்த யூரோப்புக்குள்ள நுழையக்கூடியதான் அந்த யூரோப்புல போய் செட்டில் ஆகக்கூடியவைகள் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறது.
It's not poverty in that case that is causing the issue, it is religion.
இங்க மதம் தான் இங்க முக்கியமான பிரச்சனைக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது.
The Islamic, the word is encroachment in English, it means the Europeans are afraid of being pushed out.
இந்த இஸ்லாமியர்கள் ஆக்கிரமிப்பு செய்வது அங்க இருக்கக்கூடிய யூரோப்பியர்களை தள்ளி விட்டுரும் அப்படின்ட்டு ஒரு பயம் அவர்களுக்கு நிலவுகிறது.
And this will turn Christians against non-Christians.
கிறிஸ்தவர்கள் அல்லாத ஜனங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கும் இது வழிவகுக்கிறது.
It may turn Christians against other Christians such as Jehovah's Witnesses.
கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக குறிப்பாக சொல்லணும்னாக்க ஜெகோவா விட்னஸ்க்கு எதிராக செயல்படுவதற்கு வாய்ப்புகள்
இருக்கு. And maybe even Bible students that do not conform to the traditional Christian belief.
பாரம்பரியமான கிறிஸ்தவ நம்பிக்கைகளுக்கு உடன்படாத வேத மாணவர்களுக்கு எதிராகவும் இவைகள் செயல்படுவதற்கு.
Let me give you an example of what happened this year or last year in 2016 in Russia.
2016 ரஷ்யாவில் நடந்ததான சில ஒரு சம்பவத்தை உதாரணமாக நான் சுட்டிக்காட்ட
விரும்புகிறேன்.
ரஷ்யா சில தேச விரோதமான சில சட்டங்களை அவர்கள் தேசத்தில் கொண்டுட்டு வந்தாங்க.
For the protection of the people and so that small terrorist groups would not meet together, they enacted laws to prevent any meetings that were non-traditional.
தாங்கள் பாரம்பரிய சாராத இப்படிப்பட்டதான தீவிரவாதிகள் போன்றதான குழுக்கள் ஆங்காங்கே கூடக்கூடியதான அந்த கூடுகைக்கு எதிரான சட்டத்தை ரஷ்யா கொண்டுட்டு வந்தது.
They decided that terrorists try to recruit members and they didn't, so they would prohibit any recruitment by any small groups whatsoever.
தீவிரவாதிகள் இப்படிப்பட்டதான சிறு சிறு குழுக்கள் மூலமாக தங்களுடைய தீவிரவாதி கும்பலுக்கு ஆள் சேர்க்கிறார்கள் என்று அவர்கள் நினைத்து இப்படிப்பட்டதான சிறு கூடுகைகள் கூடுவதை அவர்கள் தவிர்ப்பதற்கு எதிரான இந்த சட்டம் கொண்டுட்டு வந்தார்கள்.
So this may work well so the Islamic terrorist group could not recruit other terrorists.
இந்த இஸ்லாமிய தீவிரவாதி அமைப்புகள் இப்படிப்பட்டதான தங்களுடைய தீவிரவாத அமைப்புக்கு ஆட்கள் சேர்க்கக்கூடாது அப்படின்றத தடை செய்வதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு.
But it would apply equally to missionary groups, to evangelism, to Bible students, to Jehovah's Witnesses, that they could not recruit new members.
இதே போன்றுதான் இந்த சட்டம் தான் மற்றவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சரி, ஜெகோவா விட்னஸ்க்கும் சரி, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, அவர்களும் இப்படிப்பட்டதான கூட்டம் போடக்கூடாது அப்படின்றத தடை செய்வதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு.
Witnessing in any manner outside of your own church, you can only talk about something within your own church. You can't talk about religion outside at all.
மதம் சம்பந்தமான விஷயங்களை நீங்க கூடக்கூடிய அந்த சிறு கூடுகைக்குள்ள மட்டும்தான் பேசணும், வெளியில எங்கேயுமே பேசக்கூடாது.
Emailing, even using email to invite people to your church is prohibited.
சபைக்கு வரணும் அப்படின்ட்டு இமெயில் மூலமா அவர்களுக்கு அழைப்பு கொடுப்பது கூட தடை செய்யப்பட்டுச்சு.
Handing out material to witness is prohibited.
Tracts கொடுப்பது கூட தடை செய்யப்பட்டுச்சு.
There are only certain designated places that are sanctioned by the government that are given permission to hold church services.
அரசின் மூலமாக அனுமதிக்கப்பட்டதான சபை கூடுதலுக்காக சில பகுதிகள் குறிப்பிட்ட வகையில் அனுமதிக்கப்பட்டிருக்குது. அந்த இடத்துல மட்டும்தான் அவர்கள் கூடி வர வேண்டும்.
If you try to hold a religious meeting in your home, it is illegal.
ஒருவேளை நம்முடைய குடும்பங்களில் மதம் சம்பந்தமான கூட்டம் கூடினாலே அது சட்டவிரோதமானது.
Now it's very interesting that the church group that seems to be exempt from this is the Russian Orthodox Church.
இந்த ரஷ்யன் ஆர்த்தோடாக்ஸ் ரஷ்யன் பரம்பரை சபை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்புக்கு மாத்திரமே விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு.
Because the government looks on the Russian Orthodox Church as something that is traditional and stable and good.
ஏன்னா இந்த சபை வந்து பரம்பரையாகவே அவர்கள் செயல்படுகிறார்கள், அவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள், எல்லாமே நல்லா நடக்குது அப்படின்றத அரசு கருதியனார்கள். அதனால அவர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு கிடைச்சிச்சு.
And of course Vladimir Putin is a member of the Russian Orthodox Church.
விளாடிமிர் புட்டின் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த ரஷ்ய அதிபர், அவர் இந்த ஆர்த்தோடாக்ஸ் சர்ச் அந்த அந்த சர்ச்சை சார்ந்தவர்.
And he said the Russian Orthodox Church is part of a bulwark of Russian nationalism and everything that undermines that is a real threat, whether it be evangelical Protestant missionaries or anything else.
இந்த விளாடிமிர் புட்டின் அவர் என்ன சொன்னார்னாக்க, இந்த ரஷ்ய பரம்பரை சபை இதுதான் தேசத்திற்கு தேசத்து வளர்ச்சிக்குள்ளார கொண்டு போகக்கூடியதான ஒரு சபை. இவைகள் அல்லாத மற்ற எந்த சபையா இருந்தாலும் அவைகள் தேச விரோதத்துக்குரியவைகளாக காணப்படுகிறது அப்படின்ட்டு அவர் கருதினார் அப்படின்னு சொன்னார் அவர்.
So in 2016 and 2017, many Jehovah's Witness groups were completely shut down and their property confiscated.
அதனால 2016-2017 வருஷங்களை பார்த்தோம்னாக்க இந்த ஜெகோவா விட்னஸ்னுடைய அநேக கூடுகைகள் அங்க நிறுத்தப்பட்டது.
Even non-orthodox religious websites are blocked.
இப்படி பாரம்பரிய சேராத மற்ற எல்லா வெப்சைட்ஸுமே கூட அவர்கள் முடக்கி வைத்தார்கள்.
And there are very large fines and prison sentences.
அதே போல அதிகப்படியான அபராதம் விதிப்பதும் சிறை செல்வதும் கூட அவர்கள் சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்தார்கள்.
So the Russian government said, "Oh, well this is all to have public safety." Public order.
ஆகவே ரஷ்ய தேசம் என்னதான் சொன்னாங்க, எல்லாத்துக்கும் உரியவை.
But we see the hand of the Russian Orthodox Church in there also so that they can eliminate all competition.
எல்லாத்துக்கும் பொதுவானது எல்லாத்துக்கும் பொதுக்கொடையானது அப்படின்ட்டு ஒரு அரசு சொல்லிட்டாலும் கூட அவர்கள் செஞ்சுட்டு தான விஷயங்களை பார்த்தோம்னாக்கா அவர்கள் சொல்வதற்கு மாறாகவே எதிராகவே இருக்கிறது அப்படின்றத நமக்கு பார்க்கிறோம்.
So we as Bible students can see this is a foreshadowing of the dark night.
இருண்ட ஒரு இருளான ஒரு காலம் ஏற்படக்கூடியதற்கு ஒரு அடையாளமாக பைபிள் ஸ்டூடெண்ட்ஸாக நம்ம இதை நம்ம பார்க்கலாம்.
The Roman Catholic Church, which is bigger and has more power,
the Roman Catholic சபை வலிமை நிறைந்த இந்த ஒரு சபை,
we expect to try to unify also with governments of this earth.
அரசோடு கூட இணையக்கூடியதான அந்த ஒரு சூழலை கூட நம்ம எதிர்பார்த்திருக்கிறோம்.
In conclusion, I hope that we can see that the fire of anarchy is not just the rise of terrorism around the world.
இந்த தீவிரவாதம் அதுதான் இந்த ஆனா ஒரு குழப்பத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்றத நாம் எதிர்பார்க்க முடியாது.
Terrorism is not anarchy.
தீவிரவாதம் அப்படின்றது நாம் எதிர்பார்க்கக்கூடிய குழப்பத்தை குறிப்பதல்ல.
Terrorism or the terrorists are revolutionaries.
இந்த தீவிரவாதம் அல்லது தீவிரவாதிகள் அப்படின்றது புரட்சியாளர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியும்.
And won't be the cause of anarchy in most countries.
பெரும்பாலுமான தேசங்கள்ல இந்த குழப்பக்காரர்களாக அவர் நம்ம எதிர்பார்க்க முடியாது.
What we've been trying to show is that anarchy will be the natural conclusion of worldwide revolution by the Lord's great army, not by terrorism.
கர்த்தருடைய சேனையாக இப்படிப்பட்ட புரட்சியாளர்கள் தான் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட புரட்சிகளை கொண்டுட்டு வர முடியுமே ஒழிய இந்த தீவிரவாதிகள் அல்ல.
Terrorists are not part of the Lord's great army, but they are an agent or a catalyst that can cause fear and stimulate the Lord's great army and governments to act against them.
தீவிரவாதிகள் கர்த்தருடைய சேனையாளர்கள் அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஆனா அப்படிப்பட்ட தீவிரவாத செயல்கள் இப்படி கர்த்தருடைய சேனைக்கு சாதகமாக இருக்கக்கூடியதான இந்த அச்சங்களை சமூகத்தில் ஏற்படுத்துவதற்கான ஒரு அமைப்புகளாக அவர்கள் காணப்படக்கூடும்.
பிகாஸ் ஆஃப் டெரரிசம் கவர்மெண்ட்ஸ் லைக் ரஷ்யா அண்ட் அதர் ஒன்ஸ் இன் லைக் யுனைடெட் ஸ்டேட்ஸ் பிரிங் லாஸ் இன் டு எஃபெக்ட் தட் வில் பி வெரி கண்ட்ரோலிங் லைக் த ஒன் இன் ரஷ்யா.
இந்த தீவிரவாதிகளுடைய அச்சத்தின் நிமித்தமாக தான் ரஷ்யா போன்று அமெரிக்கா போன்றதான மற்ற நாடுகளும் தீவிரவாதத்துக்கு எதிரான சில சட்டங்களை கொண்டுட்டு வருகிறார்கள்.
தோஸ் லாஸ் வில் ரெஸ்ட்ரிக்ட் லிபர்ட்டி.
சுயாதீனமாய் செயல்படுவதற்கு அவர்கள் முட்டுக்கட்டை போடுகிறார்கள்.
Any restriction of liberty will cause the Lord's great army to rise up.
இப்படிப்பட்டதான முட்டுக்கட்டை அல்லது சாதகமற்ற சூழல் கர்த்தருடைய சேனை எழுவதற்கு காரணம் அல்லது எழுவதற்கு வழிவகுக்கும்.
And so even those that call themselves Christians that join with the governments to try to take control are the ones who the people will attack.
கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியதான அந்த ஜனங்கள் கூட அரசுக்கு விரோதமாக எழக்கூடியதான அந்த கிளர்ச்சியாளர்களாக அவர்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு.
I hope we can see that the Lord's goal is in Armageddon is to prepare mankind to receive the new order of things in a very good way. It prepares their hearts to want peace, to want safety, to want what the Lord is going to provide.
கிறிஸ்துவின் தலைமையில ஏற்படக்கூடியதான இந்த ஒரு புதிய அமைப்பை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான வகையில அல்லது அங்கீகரித்துக் கொள்ளக்கூடியதான வகையில இப்படிப்பட்டதானவைகளை தேவன் அங்கு செயல்படுத்துகிறார் அப்படின்றத நாம் பார்க்கிறோம்.
Mankind will eventually learn the lessons of their selfishness and disobedience, and to the point where even those in the churches will cast Jezebel out the window.
Jezebelை வெளியே எரியக்கூடியதான ஜன்னல்ல இருந்து கீழே தள்ளக்கூடியதான ஒரு சூழல் ஏற்படக்கூடியதான போன்ற சுயநலம் மற்றும் கீழ்ப்படியாமை இவைகளுக்கு வழிவகுக்கக்கூடியவைகளாக காணப்படுகிறது.
All the corrupt systems of the world, whether it be religion or government or the economy, will be cast down by the revolting people.
இந்த புரட்சியாளர்களின் மூலமாக இந்த புரட்சியாளர்கள் மூலமாக இந்த சமுதாயம் அரசியல் மதம் போன்ற எல்லா அமைப்புகளும் கீழே தள்ளிவிடப்படும்.
So we will say amen at this point and pray that you will have a better understanding of what the future has for us ahead.
நமக்கு எப்படிப்பட்டதான எதிர்காலம் இருக்கிறது என்பதை சிந்தித்தவர்களாக நாம் யாவரும் சேர்ந்து சொல்லலாம் ஆமேன்.
கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டுக்குரிய அன்பு சகோதர சோர்லே, நம்முடைய பிதாவி தேவனுடைய பிரித்தான கிருபினாலும் நம்முடைய அன்பு கர்த்தருடைய வழிநடத்திலும் இரண்டாவது செய்தியை தேவ செய்தியை நாம் தியானித்தோம். சகோதரர் அமெரிக்க தேசத்திலிருந்தக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் பில்கில் அவர்கள் இந்த தேவ செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொண்டாங்க. சகோதரர் எடுத்துக்கொண்ட பாடத்துடைய தலைப்பு கேதரிங் டு ஹர்மகதோன், ஹர்முகதனுக்கு கூட்டி சேர்த்தல் என்ற தலைப்பிலே மக உன்னதமான சத்திய வார்த்தைகளை நாம் சிந்திக்கும்படியாக தேவன் இந்த நாளிலே கிருபியாக நமக்கு தந்திருக்கிறாங்க. அதில் விசேஷமாக நம்ம பார்க்கிறோம், ஏழாம் தூதர் அவர்கள் பிரெஞ்சு புரட்சியை இந்த அருமுகதன் வாருக்கு ஒப்பிட்டு அங்கு பேசுறதா நாம பார்க்கிறோம் சகோதர சோர்களை. ஆகவே இந்த அருமுகதன் வார் தொடக்கம் அதை எப்பொழுது நம்ம பார்க்கும்போது, முதலாவது உலக யுத்தம் 1914 துவங்குவதாக நம்ம ஏழாம் தூதர் அவர்கள் தம்முடைய ரைட்டிஸ்ல அங்க பதிவு செய்திருக்கிறாங்க சகோதர சோர்லி. அதை தொடர்ந்து ஒவ்வொரு தேசத்துல நடந்த முக்கியமான புரட்சிகளை சகோதரன் மத்தியில் இன்று நாளிலே எடுத்து நம் முன்பாக வைத்தாருங்க. அதில் விசேஷமாக பார்க்கிறோம், ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்கும் மற்றும் சமுதாயத்தில் உயர்ந்திருக்கிற ஜனங்களுக்கும் நடந்த புரட்சிகள். அப்புறம் பார்க்கும்போது மூட நம்பிக்கைக்கும் சத்தியத்திற்கும் நடந்த அந்த காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம் சகோதரர்களே. விசேஷமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற 21வது நூற்றாண்டிலே நடந்த முக்கியமான சம்பவங்களை நம்ம மத்தியிலே அங்கே எடுத்து சொல்லியிருக்கிறாங்க சகோதர சோர்லே. ஆகவே இந்த ஒரு கடைசி உலகத்தின் கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர் பில்கில் அவங்க குண்டூரில் சப்ஜெக்ட் கொடுக்க போகும்போது ஆரம்பத்திலேயே ஒரு வார்த்தை சொன்னார், நம் ராஜ்யத்தின் விளிம்பிலே நாம் இருக்கிறோம் என்று ஒரு வார்த்தையை அங்கே பதிவு செய்தாக அதுதான் உண்மையானது. நாம் இந்த உலகத்தின் கடைசி ஒரு காலப்பகுதியில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஆகவே நமக்கு எச்சரிப்பாக கொடுக்கப்பட்ட சத்தியம், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதம் எவ்விதாக இருக்க வேண்டும் என்பது நம்மை நாமே சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு சத்தியமாக கூட நமக்கு காணப்படுது சகோதர சோர்லை. ஆகவே இப்பறப்பட்ட மகா உன்னதமான சத்தியங்கள், நமக்கு எச்சரிப்பு கொடுக்கக்கூடிய சத்தியங்கள், மேலும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை உற்சாகமாக ஓடி முடிக்க இந்த சத்தியங்கள் நமக்கு தேவன் நமக்கு அங்கே கொடுத்திருக்கிறாங்க. நம்முடைய பரலோக தந்தைக்கு நம்முடைய அன்பின் கர்த்தர் வழியாக கொடான கூடிய நன்றிகளை இந்த சமூக இந்த நேரத்தில் நம் அனைவர் சார்பில் எடுத்துக்கொண்டு இந்த நாளிலும் சத்திய வார்த்தையிலே நம்மோடு பயந்து கொண்ட நம்முடைய அன்பு சகோதரர் பில் கில் அவர்களுக்கும் நம் அனைவரும் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் தமிழிலே மொழிபெயர்த்து வழங்கிய நம்முடைய அன்பு சகோதரர் இமானுவேல் ஜேக்கப் அவர்களுக்கும் நம் அனைவரும் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். We thank God Almighty and His Son Jesus Christ for giving us a wonderful message. We also thank you, Brother Bill Gill.